அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
உயிர்ப்பு பெருவிழா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வெற்றி வீரராக இயேசு உயிர்த்தெழுந்தாரே, சாவை வென்று நிலை வாழ்வு நமக்கு தந்தாரே. வெற்றி வீரராக இயேசு உயிர்த்தெழுந்தாரே, சாவை வென்று நிலை வாழ்வு நமக்கு தந்தாரே. சாவி உனது வெற்றியும் எங்கே,
வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 வசனங்கள் 34 மற்றும் 37 முதல் 43 வரை. அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு, கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3 உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே. அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதான் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 118.
நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் வலக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, ஆண்டவர் வலக்கை வலிமையின் செயலிது, ஆண்டவர் வலக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, ஆண்டவர் வலக்கை வலிமையின் செயலிது. இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவர் செயல்களை விரித்துரைப்பேன். இறந்தொழியேன் வாழ்வேன், ஆண்டவர் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். கட்டுபவர் புறந்தள்ளி பயனற்ற கல்லே, கட்டடத்தின் பயன் மிக மூலைக்கல்லானது.
கட்டுபவர் புறந்தள்ளி பயனற்ற கல்லே, கட்டடத்தின் பயன் மிக மூலைக்கல்லானது. ஆண்டவரே இதை நிகழ்த்தி வைத்தார், அது நம் கண்களுக்கு வியப்பானது. ஆண்டவரே இதை நிகழ்த்தி வைத்தார், அது நம் கண்களுக்கு வியப்பானது. அவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர்.
இரண்டாம் வாசகம், திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3:1-4 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இருந்து விட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம், புனித யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 20:1-9 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருந்ததை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே கொண்டு போய் வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தனர். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்குள் முதலே வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடும் நாம் இன்றைய வாசகங்களில் காணப்படும் 3 சொற்றொடர்களை கொஞ்சம் ஆழமாக தியானிப்பதன் மூலம் நமது வாழ்வில் எப்படியெல்லாம் அல்லது எவற்றிலிருந்தெல்லாம் உயிர்க்க வேண்டும் என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, இருள் நீங்கும் முன்பே என்ற சொற்றொடர். விடியற்காலையாக இருந்தபோதும் இருள் நீங்கும் முன்பே கல்லறையை நோக்கி ஓடியவர் மகதலா மரியா. அங்கு வெற்று கல்லறையை பார்த்தவுடன் இயேசுவை யாரோ திருடிவிட்டார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டார். இங்கு குறிப்பிடப்படும் இருள் கால சூழ்நிலையில் நிலவிய புற இருளை மட்டுமல்ல, மரியாவின் உள்ளத்தே நிலவியாக இருளையும் சுட்டி காட்டுகிறது. இயேசுவோடு கூட இருந்தும் அவருடைய போதனைகளை சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக ஏற்பட்ட இருள் இது. இந்த அகையிருளின் காரணமாக வெற்றுக்கல்லரை சுட்டி காட்டும் இயேசுவின் உயிர்ப்பை மறந்துவிட்டார். உயிர் வாழும்போதே இயேசு தன்னுடைய பாடுகளையும் சிலுவை சாவையும் உயிர்ப்பையும் முன்னறிவித்திருந்தார். ஆனால் மரியாவோ இயேசு உயிர்த்திருப்பார் என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. நாமும் ஆன்மீக இருளில் இருக்கும்போது நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை சரியான புரிதலுடன் அணுக முடியாது என்பதே இயேசு இங்கு சுட்டி காட்டும் பாடம். பரிசேயர்கள் ஆன்மீக இருளில் இருந்ததன் காரணமாக இயேசுவை அவருடைய உண்மை இயல்பில், அதாவது இறைமகனாக பார்க்க முடியவில்லை. இஸ்ராயேல் மக்கள் இறைவனின் அன்பை சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணத்தால் இறைவன் அவர்களை கண்ணிருந்தும் குருடர்கள் என்று சாடுகிறார். ஆன்மீக இருள் நல் வாழ்வை ஆட்டி படைக்கும் போது நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளை தவறாகவே புரிந்து கொள்கிறோம். சந்தேகப்படுதல், குறை கண்டுபிடித்தல் முதலியவை நமது தவறான புரிதலுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுக்களே. இத்தகைய தவறான புரிதல் தவறான செயல்பாடுகளுக்கு இட்டு செல்வதை யாரும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆன்மீக இருளை நீக்கும் ஆதவனாக வருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மரியாவுக்கும் சீடர்களுக்கும் தோன்றி அவர்களுடைய அகையிருளை நீக்கியது போல இன்றும் இறைவார்த்தை நற்கரணை ஆகியவற்றின் வழியே நமக்கும் பிரசன்னமாகி நமது அகையிருளை நீக்க தயாராக இருக்கிறார். இறைவார்த்தையை வாசித்து தியானிப்பதும் நற்கரணையின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்வதுமே இந்த பிரசன்னத்தை உணரும் வழிகள் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? இரண்டாவது, கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை என்ற சொற்றொடர். கல்லறை வாயிலிருந்த கல் இயேசுவை அடைத்து வைத்திருந்த சாவின் சக்திகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கல் அகற்றப்பட்டிருக்கிறது, இயேசு சாவின் சக்திகளை வெற்றி கொண்டதை சுட்டி காண்புகிறது. நமது வாழ்விலும் நாம் உயிர்த்தெழுந்து வெளியே வராமல் இருக்க, அதாவது உயிரோட்டமான மனிதர்களாக வாழ்வதற்கு தடையாக பல பாவ கற்கள் நமது இதயம் என்னும் குகையை மூடியிருக்கின்றன. அக்கற்கள் யாவை என சிந்தித்து அவற்றை அகற்றிட அழைக்கப்படுகிறோம். சுயநலம், பேராசை, மரத்து போன உள்ளம், பொறாமை, குடிவரி, பழிவாங்குதல், அடக்குமுறை, சாதியம் என்று எத்தனையோ கற்கள் நம் உள்ளத்தை மூடி வைத்திருக்கின்றன. கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த கப்பல் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிய தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பலரும் கடலுக்குள் குதித்தனர். அவர்களில் மூவர் உயிர் தப்பி அருகிலிருந்த ஆள் நடமாற்றமில்லாத தீவில் கரை சேர்ந்தனர். என்ன செய்வது என்று தெரியாமல் மூவரும் அந்த தீவை சுற்றி வந்தபோது ஒரு பழைய விளக்கு கிடப்பதை பார்த்து அதை ஒருவர் எடுத்து சுத்தப்படுத்த ஆரம்பித்தார். பழங்கால கதைகளில் வருவதைப் போன்று ஒரு பூதம் உடனே அதிலிருந்து வெளிப்பட்டது. பூதத்தை பார்த்து மூவரும் பயந்தனர். பூதமோ, "பயப்படாதீர்கள், நான் இத்தனை நாள் இந்த விளக்கில் அடிமையாக கிடந்தேன். நீங்கள் என்னை விடுவித்திருக்கிறீர்கள். எனவே நன்றிக்கடனாக ஆளுக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எந்த உதவியும் கேட்கலாம்" என்றது. மூவரில் வயது அதிகமாக இருந்தவர், "நான் ஒரு பெரிய முதலாளி, இப்பொழுதே என்னுடைய தொழிற்சாலை இருக்கும் இடத்திற்கு போக விரும்புகிறேன்" என்றார். "உனது விருப்பம் நிறைவேறியது" என்று பூதம் சொன்னவுடன் அவர் அங்கிருந்து காணாமல் போய்விட்டார். அடுத்ததாக நடுத்தர வயதுக்காரர், "நான் இல்லாமல் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் சோகமாக இருப்பர், எனவே என் வீட்டிற்கு உடனே போக விரும்புகிறேன்" என்றவுடன், "உனது விருப்பம் நிறைவேறியது" என்று பூதம் சொன்னது. உடனே அவரும் காணாமல் போய்விட்டார். இறுதியாக இருந்தது ஒரு இளைஞன் மட்டுமே. அவன் பூதத்திடம் கொஞ்சம் கோபத்துடன், "நீ வரும் வரை நாங்கள் மூவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தோம். நீதான் எங்களை பிரித்து விட்டாய். எனவே எனது விருப்பம் என்னவென்றால் அவர்கள் இருவரும் உடனே இங்கு வர வேண்டும் என்பதுதான்" என்றானாம். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மனம் பொறுக்காத மனிதர்கள் இன்றைய சூழ்நிலையில் அதிகமாகிக் கொண்டிருப்பது மன வருத்தப்பட வேண்டிய ஒன்று. இதை போன்ற பல தீமைகளான கற்கள் நம் இதயத்தை அடைத்து வைத்திருக்கின்றன. அவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக அகற்றும்போதுதான் நாமும் இயேசுவோடு உயிர்த்தெழ முடியும். அப்போதுதான் கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்ற புனித பவுலாடியாரின் வார்த்தைகள் நம் வாழ்வில் நிறைவேறுவதை உணர முடியும். மூன்றாவதாக, நாங்களே இதற்கு சாட்சிகள் என்ற சொற்றொடர். உயிர்த்த ஆண்டவரை தாமும் மற்ற சீடர்களும் அனுபவித்தது குறித்து புனித பேதுரு சொன்ன வார்த்தைகள் இவை. இயேசுவின் உயிர்ப்பு அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தியல் அல்ல, மாறாக அனுபவித்து வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒரு அனுபவம் என்பதே புனித பேதுரு சுட்டி காட்டும் பாடம். இயேசுவின் உயிர்ப்பை அனுபவித்த சீடர்கள் இயேசுவின் சாட்சிகளாக மாறினார்கள். இறை வார்த்தையை வல்லமையுடன் அறிவித்ததன் மூலம், துன்பங்களை கண்டு மனமுடைந்து போகாததன் மூலம், கோழைகளாக இல்லாததன் மூலம் உயிர்த்த இயேசுவின் உயிருள்ள சாட்சிகளாக இருந்தனர். நமது வாழ்வில் உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாக விளங்குகின்றோமா? நாம் உயிர்த்த ஆண்டவரை நம் வாழ்வில் பிரதிபலித்தால்தான் இயேசு உண்மையிலேயே உயிர்த்தார் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று J.S. எல்லன்ஸ் என்பவர் சொன்னதையும், கிறிஸ்துவுக்கு இவ்வுலகில் இப்போது உடல் இல்லை, அவர் உடல் நீங்களே என்று புனித அவிலா தரசம்மாள் சொன்னதையும் மனதில் இருத்துவோம். அகையிருள் நீக்கும் ஆதவனாய் ஆண்டவர் இயேசு உயிர்த்தாரே, பகலவன் இயேசுவின் ஒளியினிலே பாங்குடன் நாமும் வாழ்வோமே. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்கள்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் அன்பின் இறைவா. இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காண செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
கல்லறையின் வாயில் திறக்க காவலர்கள் நடுநடுங்க, கல்லறையின் வாயில் திறக்க காவலர்கள் நடுநடுங்க. உயிர்த்தெழுந்தாரே இயேசு, உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே இயேசு, உயிர்த்தெழுந்தாரே. என்று எண்ணி மரிய மதலின் கலங்க, பரியே என்று பெயரை சொல்லி இயேசு அங்கு அழைக்க. தோட்டக்காரன் என்று எண்ணி கலங்கி தவித்த மதலின் பெயரை சொல்லி கலக்கம் தீர்த்த உயிர்த்தாண்டவர். கலங்கி தவித்த மதலின் பேரை சொல்லி கலக்கம் தீர்த்த உயிர்த்தாண்டவர். கலக்கம் இல்லை இனி புலம்பல் இல்லை, கலக்கம் இல்லை இனி புலம்பல் இல்லை. சாவை வென்று மாட்சியோடு உயிர்த்தெழுந்ததால் இயேசு, சாவை வென்று மாட்சியோடு உயிர்த்தெழுந்ததால். பயத்தினாலே கதவை அடைத்து சீடர் ஒளிந்திருக்க, சமாதானம் என்று சொல்லி இயேசு அங்கு நிற்க. கதவை அடைத்து ஒளிந்திருந்த சீடர் நடுவில் தோன்றி அமை
அமைதி சொல்லி அச்சம் தீர்த்த உயிர்
தாண்டவர்.
கதவை அடைத்து ஒளிந்திருந்த சீட நடுவில் தோன்றி அமைதி சொல்லி அச்சம் தீர்த்த உயிர் தாண்டவர். தயக்கமில்லை இனி நடுக்கமில்லை, தயக்கமில்லை இனி நடுக்கமில்லை. தீமை வென்று உண்மை நீதி உயிர்த்தெழுந்ததால் இன்று, தீமை வென்று உண்மை நீதி உயிர்த்தெழுந்ததால். உயிர்த்தெழுந்தாரே இயேசு, உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே இயேசு, உயிர்த்தெழுந்தாரே. கல்லறையின் வாயில் திறக்க காவலர்கள் நடுநடுங்க, கல்லறையின் வாயில் திறக்க காவலர்கள் நடுநடுங்க. உயிர்த்தெழுந்தாரே இயேசு, உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே இயேசு, உயிர்த்தெழுந்தாரே.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.